بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடி இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், ஜும்மாவினுடைய நன்மையை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் நீங்கள் எனக்காக வணக்கங்களை அதிகம் புரியுங்கள், அதன் மூலமாக உங்களை நான் சுவர்க்கச் சோலையில் பிரவேசிக்க செய்கிறேன் என்று அல்லாஹ் பல இடங்களில் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பல சந்தர்ப்பங்களில் தங்களுடைய தோழர்களுக்கு நன்மைகளை அதிகம் செய்யுங்கள், இபாதத்துகளை துரிதப்படுத்துங்கள், அதுதான் நாளைக்கு உங்களுக்கு வெற்றியை அடைய செய்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பல தடவை ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இபாதத்துகளை அதிகமாக நாம் செய்ய வேண்டும், வணக்கங்களை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு செய்ய வேண்டும், அதுதான் நாளை மறுமை நாளில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்துவிடும் என்பதில் இரண்டாம் கருத்து சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசம் என்னவென்று சொன்னால், தான் சேமித்து வைத்திருந்த அந்த அமல்கள் சில காரணங்களால் அல்லாஹ் அதனை அழித்து விடுவான் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் நல்ல அமல்களை அழிக்கக்கூடிய காரணிகள் எவை என்பதை முதன் முதலாக நாம் அறிந்து கொண்டு தான் சேமிக்கக்கூடிய அமல்களை பாதுகாக்க வேண்டும், தான் சேமித்து வைத்திருந்த அந்த அமல்கள் அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பதா நாம் அதனை கவனம் செலுத்த வேண்டும். பெரும்பாலும் அமல்களை அதிகமாக செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டு விட்டானா இல்லையா என்பதில் கவனம் செலுத்துவது மிக குறைவு. ஆனால் பெரும்பெரும் நபிமார்கள் எல்லாம் அவர்கள் எந்த இபாதத்துகளை செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள், யா அல்லாஹ் இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டிவிட்டு என்ன சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீஉல் அலீம், எங்கள் இறைவா இதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களிடமிருந்து இதை ஒப்புக்கொள்வாயாக, நிச்சயமாக நீனோ அதிகம் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தான் செய்த ஒரு அமலை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளும்படி துஆ செய்கிறார்கள் என்றால், நாம் எப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே இதற்காக தனிப்பட்ட முறையில் துஆ செய்திருக்கிறோமா என்பதில் நாம்
அதிக கவனம் செலுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உரையில் முக்கியமான சில தகவல்களை, நல் அமல்கள் எப்படி பாழா போகும், எப்படி அது அழிந்து போகும், அதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஓரளவு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலர் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி மூன்று நபர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் யார் என்றால், அவர் இபாதத் செய்கிறார், நன்மை செய்கிறார், அவரிடத்திலே குஃபுர் இருக்கிறது, இறை மறுப்பு இருக்கிறது, இறைவனை மறுத்து கொண்டே சில நல்ல காரியங்களை செய்கிறார். உண்மையில் நல்ல காரியங்கள் தான், பாராட்டத்தக்க உள்ள காரணங்கள் தான், சமூக சேவைகள் தான் என்றாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் குஃபுர் நிறைந்திருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், உமை யக்ஃபுர் பில் ஈமான் ஃபக்கத் ஹபித அமலுஹு. எவர் ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறாரோ, நிராகரிக்கிறாரோ, அவருடைய அமல் அழிந்துவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன ஒரு அமல் செய்தாலும் அவரிடத்துல குஃபுர் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாமளே தூக்கி வீசி விடுவான். அதே போல ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அறிந்து வாழ்வியலாக மாற்றிக்கொண்டதற்கு பின்னால் பழைய கொள்கைக்கு அவர் திரும்பி முர்த்தத்தாகிறாரே, அவருடைய அமலையும் அல்லாஹ் அழித்து விடுவான். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உமை யர்ததி மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃஉலாயிக ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா. எவர் ஒருவர் தனது மார்க்கத்திலிருந்து முரண்பட்டு அவர் பழைய கொள்கைக்கு திரும்பி விடுகிறாரோ, அவருடைய அமல்கள் அவ்வளவும் அழிந்துவிடும். அவர் இறை மறுப்பாளராக மூத்தாகிவிட்டால் அவருடைய அமல் பாலாகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். அதே மாதிரி இன்னொருவர் யார் என்றால், எவரிடத்தில் இணை வைப்பு இருக்கிறதோ, ஷிருக்கு இருக்கிறதோ, அவருடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை பார்த்தே எச்சரிக்கிறான். அண்ணலன் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தே சொல்கிறான், நபியே வலத்தது ஊகைய இலைக்க இளநரீனமின் பபுலிக், நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்திற்கும் இதனை நாம் வகையாக அறிவித்திருக்கிறோம். என்னவென்றால், நீங்கள் இணை கற்பித்தால் அமலுக்க உங்களுடைய அமல் அழிந்துவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஷிருக்கு வைத்துக் கொண்டு இறைவனுக்கு இணை கற்பித்துக் கொண்டே அமல் செய்தால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக இந்த மூன்று நபர்கள், எவரிடத்திலே குஃபுர் இருக்கிறதோ, எவரிடத்திலே ரித்தத் முர்த்தத்தாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதோ, எவரிடத்திலே ஷிர்க் இருக்கிறதோ, இவை அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதோடு மட்டுமல்லாமல் மார்க்கத்திலிருந்தும் வெளியாகி விடுகிறார்கள், மார்க்கத்திலிருந்தும் வெளியாகி விடுவார்கள். அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான இந்த மூன்று நிபந்தனைகள். அன்பிற்குரியவர்களே, இந்த மூன்று விஷயங்களும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், குஃபுர் ஷிர்க் முர்த்தத் அமல் பாலாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இன்னொரு சாரார் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரிடத்துல குஃபுர் இல்லை, ஷிர்க் கிடையாது, அவரிடத்துல முர்த்தத் அந்த மாதிரியான எந்த சூழலும் இல்லை. அவர் முழுக்க முழுக்க அல்லாஹுவை தான் வணங்குகிறார், அல்லாஹுக்காக வேண்டி வணக்கங்களை நிறைவேற்றுகிறார். இன்னும் ஒருபடி கூட சொல்ல வேண்டும் என்றால் இஹ்லாஸோடு செய்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதை அப்படியே 100% பின்பற்றி ஒருவர் செயல்படுகிறார் என்றாலும் அவருடைய அமல் சில சந்தர்ப்பங்களில் அழிந்து போய்விடும். இங்கேதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இபாதத், நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும். என்னது? ஒன்று அல் இஹ்லாஸ், மன தூய்மை, உள்ள தூய்மை. எந்த ஒரு வணக்கத்தை இறைவனுக்காக நாம் செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி என்ற அந்த எண்ணம் மட்டும் குடிகொண்டு இருக்க வேண்டும், வேற யாருக்காகவும் எதற்காகவும் இருக்கக்கூடாது. இது மிக முக்கியமான நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், இத்திபாவும் நபியை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த செயல் அமைந்திருக்க வேண்டும். எனவே இதுல ஒன்னு ஒருவர்கிட்ட இருக்குது, இன்னொன்னு இல்ல. இஹ்லாஸ் இருக்குது, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றல, அப்படி என்றாலும் அவர் ஏற்றுக்கொள்ளப்படார். இன்னொரு இடத்துல இத்திபாவும் நபி இரண்டாவது நிபந்தனை இருக்கிறது, ஆனால் இஹ்லாஸ் இல்லை என்றாலும் அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இவர் மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டாரா என்றால் இல்லை. மூன்று நபர்களை தவிர மற்றவர்கள் மார்க்கத்திலிருந்து வெளியேற மாட்டார், ஆனால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கூலிகள் சரியான முறையில் கிடைக்காது, அங்கு வந்து மாட்டிக்கொள்வார். அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஆக அமல் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், இந்த ரெண்டும் ஒருமித்து இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நிறைய பேரை பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு கவலையுமே இருக்காது. அப்படி என்றால் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையான்ற சிந்தனையே இருக்காது. ஆனால் அஞ்சு நேரம் சரியாக தொழுவார்கள், தான தர்மங்களை வழங்குவார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், எல்லா வணக்கங்களையும் புரிவார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல் இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டானா என்ற ஒரு சிந்தனை நிறைய சகோதரர்களுக்கு இருக்கா. அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் நபி தோழர்கள் நம்மை விட பல படி மேன்மைக்குரியவர்களா இல்லையா, அவர்கள் தங்களுடைய நிலைகளை பற்றி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு தங்களுடைய நிலை நாளை மறுமையில் என்னவாகுமோ என்னவாகுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள் என்ற குறிப்பை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு தாபியா இப்னு அபி முலைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியா அவர் சொல்கிறார், நான் 30 சொச்ச சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த சஹாபாக்களுடைய நிலை என்னவாகும் தெரியுமா? அந்த 30 சஹாபாக்களும் அவர்களுடைய உள்ளத்தில் பயந்தவர்களாக இருந்தார்கள். நம்மிடத்திலே நிஃபாக் என்ற நயவஞ்சக தன்மை இருக்கிறதோ அப்படின்னு பயந்து கொண்டிருந்தார்கள். அதுல யாரும் பயப்படாம இருக்கல அப்படின்னு இப்னு அபி முலைக்கா என்பவர் சொல்கிறார். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் தங்களுடைய நிலைகளை அஞ்சி பயந்து அவர்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தெருவிலே வந்தால் ஷைத்தான் வேறு ஒரு பக்கம் போகிறான், பயந்து ஓடுகிறான் அப்படின்னு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி என்ற சுபச்செய்தியை சொன்னார்கள் ரலியல்லாஹு அன். இப்படி பஷாரத் சுபச்செய்தி சொல்லப்பட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சியின் போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சில ரகசிய செய்திகளை தந்திருக்கிறார்கள், அந்த பட்டியலை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாகவே அறிவேன். எனவே அந்த பட்டியலில் அந்த நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கீன்கள் யார் என்பதை அந்த பட்டியலை எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன் என்று சொன்னார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முடியாது அமீருல் மூமினீன் அவர்களே, அதை நான் காட்ட மாட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு வாக்குறுதி வாங்கியிருக்கிறார்கள். அமீருல் மூமினீனாக இருந்தாலும் ஆட்சி தலைவராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை மதித்து அமீருல் மூமினீன் அவர்களே நான் அதை உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டார்களா, சோழரே நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறேன், தலைவராக இருக்கிறேன், நான் கேட்டால் நீங்கள் தர மறுப்பது ஏன் என்று சொன்னார்களா மிரட்டினார்களா என்றால் இல்லை. பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுதைஃபா அவர்களே, அந்த பட்டியலில் அந்த முனாஃபிகீன்களுடைய பட்டியலில் எனது பெயர் இருக்கிறதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் ஹுதைஃபா அவர்களே அப்படின்னு சொன்னார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். யார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு? இப்படிப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள் என்றால் நாம் செய்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுமா படாதா என்பதை நாம் சிந்திக்க கூடாதா? அதை பற்றி கவனம் எடுக்க கூடாதா? அதை பற்றி வருத்தப்படக்கூடாதா என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனமாக கேட்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எனவே நாம் செய்த அமல் நிறைய சேமிக்கிறோம், நாளை மறுமை நாளில் அது இல்லாமல் போய்விட்டால் எவ்வளவு பெரிய கை சேதம் இல்லையா? ஒருவர் ஒரு வீட்டை கட்டுவதற்காக பணம் சேமிக்கிறார், லட்சக்கணக்கிலே சேமிக்கிறார், குறிப்பாக 20 லட்சம் தேவைப்படுகிறது என்று வையுங்கள், சராசரியாக 19 லட்சம் வரைக்கும் அவர் சேர்த்து விட்டார், இன்னும் ஒரே 1 லட்சம் தான் அவருக்கு தேவைப்படுகிறது. அந்த 1 லட்சத்திற்காகவும் தனது உழைப்பையும் உதிரத்தையும் இரத்தத்தையும் தங்களுடைய குடும்பத்திற்காக அவர் இறக்கிறார். கடைசி கட்டத்தில் 20 லட்சம் வந்து சேர்ந்தவுடன் 20 லட்சம் இடத்துல இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று வையுங்கள், எப்படி இருக்கும் அந்த மனிதருடைய மனோநிலை? எத்தனை ஆண்டுகள் உழைத்திருப்பார், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார், கொஞ்சம் அந்த மனிதர் அந்த நேரத்திலே செத்து மறு உழைப்பு பிழைப்பாரா இல்லையா? அப்போ நாளை மறுமை நாள் இவ்வளவு அமல்களை சேர்த்து வைத்து விட்டு கடைசியில் அல்லாஹ்விடத்தில் போய் மாட்டிவிட்டால், ஒண்ணுமே இல்லாமல் அல்ல அமல்களை அழித்து விட்டால் நிலைமை என்னவாகும் என்பதை கவனமாக அன்பிற்குரியவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான் என்ற 25வது அத்தியாயம் 24வது வசனத்திலே சொல்கிறார், وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. நாம் எத்தனையோ பேர் அமல் செய்த அந்த அமலை புழுதிகளாக, பரத்தப்பட்ட புழுதிகளாக மாற்றிவிட்டோம், ஒன்றுமே இல்லாமல் அல்ல அழித்து விட்டான் என்றெல்லாம் சொல்றான். எத்தனையோ பேர் செய்த அமல், சேமித்த அமலை அல்லாஹ் புழுதிகளாக, பரத்தப்பட்ட புழுதி மண்களாக அல்லாஹ் தூக்கி வீசி எரிந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ அமல்கள் மலை அளவுக்கு அமல் செஞ்சிருப்போம், அங்க பார்த்தா ஒண்ணும் இல்லாமல் இருந்திருப்போம் அப்படின்னா எவ்வளவு மனம் கஷ்டப்படும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய காரணங்கள் எவை என்பதை தெளிவுபடுத்துறாங்க. இந்த காரணங்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால், நாம் செய்த அமலை பாதுகாத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையில் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சுனன் இப்னு மாஜா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்கள், மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யௌமல் கியாமா, என்னுடைய உம்மத்திலிருந்து சில சமுதாயம் கியாமத்தினாலே வருவதை நான் அறிவேன், யதுன பிஹஸனாதி கம்சாலி ஜிபாலி, அவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? மழை அளவிற்கு நிறைய நன்மைகளை கொண்டு வருவார்கள், மழை அளவிற்கு நிறைய நன்மைகளை கொண்டு வருவார்கள். இந்த நன்மைகள் உண்மையில் இஹ்லாஸோடும், இங்கே நம்ம கவனிக்கணும், இஹ்லாஸோடும், அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியும் செய்த சேமித்த அமல்கள், அந்த அமல்களை கொண்டு வருவார்கள். கொண்டு வரும்போது ஃபயஜ்அலுஹுல்லாஹு ஹபாஅன் மன்சூரா, அல்லாஹ் அந்த அமல்களை பரத்தப்பட்ட புழுதிகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான், அப்படி அழித்து விடுவான். மலை அளவுக்கு கொண்டு வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் பரத்தப்பட்ட புழுதிகளாக எல்லாம் மாற்றி விடுவான். சஹாபாக்கள் எல்லாம் பயந்தார்கள், யா ரசூலல்லாஹ் ஸிஹும் லனா, அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, அல்லாஹ் நகூன மின்ஹும், அந்த பட்டியலில் நாங்கள் இடம் பெற்று விடக்கூடாது யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு அறிவீங்கள் அப்படின்னு துடித்து போனார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தோழர்களே ஹும் மின்கும், அவங்க உங்கள தான் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களிலே இருக்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, யுஸல்லூன கமா துஸல்லூன, நீங்கள் தொழுவதை போன்று அவர்களும் தொழுகிறார்கள், வயசூமூன கமா தசூமூன, நீங்கள் நோன்பு நோற்பதை போன்று அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயஹுதுன கமா தஹுதுன மின லைல், இரவு வணக்கத்திலே நீங்கள் எப்படி ஈடுபடுகிறீர்களோ அதுபோன்று அவர்களும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய அமலத்தான் அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க யாரு தெரியுமா, غير انهم اذا خلو بمحارم الله انتهكوها, இவர்கள் தனிமையில் இருந்தால், இவர்கள் தனிமையில் இருந்தால் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் ஆக்கினானோ அதையெல்லாம் இவர்கள் வரம்பு மீறி அதை ஹலாலாக்கி செயல்படுத்துவார்கள். அவ்வளவுதான் இவருடைய செயல் குற்றம். இப்ப இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியா இருக்கும், நிறைய அமல்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க தனிமையில் போனால், வீட்டிற்குள் சென்றால், தனிப்பட்ட முறையில் சமுதாயத்திலிருந்து விலகி தனியாக அவர்கள் நின்றால் அவர்கள் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதையே அவர்கள் அமல்படுத்துவார்கள், வரம்பு மீறுவார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அந்த அவர்கள் செய்த மலை போன்ற அமல் அல்லாஹ் அழித்து விடுவான், புழுதிகளாக மாற்றி விடுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், உண்மையில் அன்பிற்குரியவர்களே அஞ்சி வாழ வேண்டும். நானும் நீங்களும் இந்த பொன்மொழியை கண்டு கேட்டு அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சம் அதிகப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் பயந்து போய் கேட்டார்கள், நக்ஷா அல்லா நகூன மின்ஹும், யா ரசூலல்லா, அவர்கள் ஒருவராக நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை அஞ்சுகிறோம் என்று துடித்தார்கள். அந்த ஒரு துடிப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அமல் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சேமித்த அமலை பாதுகாப்பது இருக்கிறது, அல்லாஹ்வை ஒப்புக்கொள்வது என்பது இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் கவனமாக அன்பிற்குரிய நம்முடைய அமலை செயல்படுத்த வேண்டும். அதே போல அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 264வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். குர்ஆன்ல எங்கெல்லாம் வருதோ அதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், சிறந்த தஃப்ஸீர் அறிஞர், அவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய விளக்கங்களை அதிகம் பெற்ற ஒருவர், பலர்களில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை இப்னு கஸீர் அவர்கள் தங்களுடைய நூலில் மாயிதா என்ற அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் எங்கெல்லாம் யாயுவல்லதீன ஆமனூன்னு சொல்றானோ அங்கே எல்லாம் ஒரு ஏவல் ஒண்ணு இருக்கும், ஒரு விளக்கல் ஒண்ணு இருக்கும். அல்லாஹ் உன்னை ஏவுவா செய்யுங்கள்னு சொல்லுவான், இல்லை என்றால் செய்யாதீர்கள் என்று தடுப்பான். அதனால அந்த யாயுவல்லதீன ஆமனூன்னு சொல்லும் போதே கவனமாக கேட்கணும் அப்படின்ற குறிப்பை சொல்லுவான். அப்ப இங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி உல் அதா, உங்களுடைய தர்மங்களை, நீங்கள் கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டி பிறருக்கு நோவினைப்படுத்தி உங்களுடைய தர்மங்களை அழித்து விடாதீர்கள் ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது ஏன் அப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது ஹுத்பாவிலே நாம் பார்ப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அருள் புரிவானாக. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم اما بعد அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் உங்களுடைய தர்மங்களை நீங்க பாழாக்கிறாதீங்க அழித்து விடாதீர்கள் அப்படினு சொல்றான். இந்த தர்மமும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் கொடுத்திருப்போம், வேற யாருக்காக வேண்டி கொடுத்திருக்க மாட்டோம். அதே மாதிரி இஹ்லாஸோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிரகாரம் மறைத்து யாருக்கும் காட்டாம இப்படித்தான் நம்ம செஞ்சிருப்போம். ஏழைகளுக்கு உதவி இருப்போம், குடும்பத்தவர்களுக்கு உதவி இருப்போம், இது ஒன்னு செஞ்சு முடிச்சிருப்போம். பின்னாடி ஒரு காலத்துல, ஒரு 10 வருடத்திற்கு பிறகோ அல்லது கொடுத்த 1 வருடத்திற்கு பிறகோ என்ன செய்வோம் என்றால், நான் தானே உனக்கு பிச்சை போட்டேன், நான் தானே உன்ன வாழ வச்சேன், நீ எந்த காசுல தானே வளர்ந்தா, இப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பொட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாக்குறோம். அப்போ செய்ஞ்சாமல் பாழா போதா இல்லையா? எவ்வளவு ஒரு இஹ்லாசோடு அந்த செய்த அந்த தர்மத்தை ஒரு வினாடியில் அழிக்கிறோமா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தர்மங்களை பாழாக்கிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம என்ன அமல்களை செஞ்சாலும் இஹ்லாசோடு செய்யணும், அதை கடைசி வரைக்கும் அதை பாதுகாக்கணும். தர்மம் செய்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனா அதை பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் யார்த்தையும் சொல்லக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் நாம் கொடுத்த ஒரு சின்ன தர்மமாக இருந்தாலும் அல்லாஹ் மலையளவுக்கு அல்லாஹ் உயர்த்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, பெரும்பாலும் நமது மக்களிடத்தில் இருக்கிற குறை என்ன தெரியுமா? சொல்லி காட்டுவர், தான் செய்த அமல், தான் செய்த தர்மம், ஜகாத், இதெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் சொல்லக்கூடாது கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே சொல்லுவாங்க. சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் நான் உனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன், அது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இதே மாதிரி ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, சொல்லக்கூடாதுதான் அப்படின்னு. எதுக்கு அப்போ? அதே மாதிரி பாருங்க, சொல்லக்கூடாது அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கிறான், இருந்தாலும் சொல்றேன், நைட்லாம் ஃபுல்லா தொழுதுட்டு, இரவு தொழுக, தஹஜ்ஜத்லாம் தொழுதுட்டு வந்தேன், இது எதுக்கு சொல்லணும்? இது தேவைதானா? எதுக்கு இந்த பெருமை? அப்ப இத நம்ம அழிக்கிறோமா இல்லையா, பாழாக்கிறோமா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்றான், பாலாக்கிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, இப்ப நான் சொல்லிக்கொண்டு வருவது எல்லாம் இஹ்லாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி ஒழுங்கான முறையில் அமலை செய்து அந்த அமல் பாலாகுவதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு, எவர் ஒருவர் அஸ்ர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அசரு தொழுகையை விட்டுட்டா அவருடைய அமல் பாழாகிவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவே சொல்றான் குர்ஆன்ல, ஹாஃபிலு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை பேணுங்க, ஸலாத்துல் உஸ்தா என்ற தொழுகையை நீங்க பேணுங்கன்னு சொல்றான். அப்படின்னா என்ன? அசரு தொழுகை. அப்ப அசரு தொழுகையை பேணுங்கன்னு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லும் போது அதை நம்ம விட்டா அமல் பாழாகிவிடும். அந்த நேரத்துலதான் வானவர்கள் ஷிப்ட் மாறுவார்கள், அவர்கள் தங்களுடைய ஏழை குண்ட அல்லாவிடத்துல கொண்டு போய் சேர்ப்பார்கள் அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அசர் தொழுகையை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். யுத்த களத்திலும் கூட அசர் தொழுகையை தாமதமாக ஷைத்தான்கள் மாற்றிவிட்டதால் கோபப்பட்டு சபித்தும் கூட இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அசர் தொழுகை முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஆனா பெரும்பாலும் நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா அசர் தொழுகையில தான் தூங்குவோம், நல்ல லொஹர்ல சாப்பிட்டுட்டு அசர்ல தூங்கும், லொஹர்ல தூங்குற தூக்கம் தான் மகரிபுக்கு முன்னாடி எந்திரிச்சு தொழுகிறது. இப்படி பாக்குறோம். இது யாருங்க? குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடியவங்க தான், வேற யாரும் இல்ல. அப்ப இதுல இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களை. அடுத்ததாக சூரத்து முஹம்மது என்ற அத்தியாயத்தில் 47th அத்தியாயம் 28th வசனம், அல்லாஹ் எந்த விஷயத்தை கோபப்படுவானோ அதையே செயல்படுத்துறது, அவனுடைய திருப்தியை வெறுக்கிறது. இப்படி இருந்தா அவர்களுடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒரு வழி காட்டி இருக்கிறான், அந்த வழியை பின்பற்றது இல்ல. அல்லாஹ்வுக்கு இந்த வழி கோபம் படும் அப்படின்றது தெரியும், இருந்தாலும் போய் அதுல போய் நிக்கிறார். ஏன்? மக்களுக்காக, சமுதாயத்திற்காக, சமுதாயத்தின் திருப்திக்காக. அல்லாஹ்வுடைய திருப்தியா, சமுதாயத்தினுடைய திருப்தியா, அல்லாஹ்வுடைய திருப்தியா அல்லது நம்முடைய தாயினுடைய திருப்தியா, அல்லாஹ்வுடைய திருப்தியா குடும்பத்தின் திருப்தியா? இப்படி நாம உரசி பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய திருப்தியை தானே முன்னிறுத்தணும். ஆனால் அப்படி முன்னிறுத்தப்படாமல் அல்லாஹ் எந்த வழியை கோபப்படுவானோ, அல்லாஹ்வுடைய திருப்தி அல்லாமல் அந்த திருப்திக்கு மாற்றமாக கோபம் இருக்குமோ அந்த வழியை பின்பற்றி போனால் ஃபஅஹ்பத அமாலஹும், அவர்களுடைய செயல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்றான். அன்பிற்குரியவர்களே, இப்படி நிறைய விஷயங்களை கோடிட்டு காட்டலாம், இன்னும் எத்தனையோ வகைகள் உள்ளன. எனவே நாம் அல்லாஹுவை அஞ்சி நம்முடைய அமல் இபாதத் வணக்கம் இது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை அல்லாஹ் இடத்தில நாம் துஆ செய்ய வேண்டும். இதற்காக வேண்டி துஆ செய்யும் ஜும்மா தொழுது முடிச்சிட்டோமா, யா அல்லாஹ் இந்த வணக்கத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற அந்த பழக்கம் மட்டும் வரணும். அசர் தொழுறோமா, யா அல்லாஹ் உனக்காக நான் அசர் தொழுகைக்காக வந்தேன் தொழுதேன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயா என்ற ஒரு பழக்கம் நம்மிடத்துல வரணும். அப்பதான் நம்ம இபாதத்தை இன்னும் இஹ்லாஸோட செய்யக்கூடிய ஒரு மனம் நமக்கு வரும். எல்லாரும் வர்றாங்க தொழுறாங்க நம்மளும் தொழுறோம் இப்படின்ற ஒரு நிலை இருக்குமே, ஆனால் அச்சமே நசியாது ஏற்பட. அன்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், அவர்களுடைய மரண தருவாயில் தங்களுடைய நிலைகளை பற்றி அஞ்சி பயந்து அப்படியே தேம்பி தேங்கி அழுகிறார்கள். ஒரு சுவரிலே தங்களுடைய தலையை முட்டிக்கொண்டு அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்போது மகனார் கேட்கிறார்கள், யா பதா, எனது அருமை தந்தையே நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அம்மா பஷரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா வகதா, அல்லாஹ் உங்களுக்கு இந்தந்த மாதிரியான சுப செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்கிறாங்க மகனார். மகனே சொல்றாங்க, மகனே நான் எனது வாழ்க்கையில் மூன்று கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறேன், அந்த கட்டங்களை எண்ணிதான் நான் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறேன் மௌத்தினுடைய கடைசி நேரத்தில். சொல்றாங்க ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க, மகனே நான் இஸ்லாத்திற்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பல தடவை திட்டமிட்டிருந்தேன், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக செயல்பட்டேன். அந்த நேரத்தில் இறைவன் என்னுடைய உயிரை கைப்பற்றி இருந்தால் நான் நரகவாதியாக போயிருப்பேனே மகனே, அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டான், அதை நினைச்சு நான் அழுகுறேன். சுபஹானல்லாஹ், ஒரு பாவம் கடந்த காலத்துல ஒரு பாவம் செஞ்சிட்டாங்க, அந்த பாவம் அதிலிருந்து மீண்டுட்டாங்க, அப்பவும் கூட அழுக. அப்படி இருந்த அல்லாஹ் உயிர் கைப்பற்றிருந்தா நான் நரகவாதியா போயிருப்பேனே மகனே, அதை நினைச்சு நான் அழுகுறேன். திரும்ப சொன்னாங்க, இரண்டாவது நிலை என்ன தெரியுமா மகனே, அல்லாஹ் எனது உள்ளத்திலே இஸ்லாத்தை போட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் வந்தேன், வந்து அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்வதற்காக பயாத் செய்வதற்காக எனது கரத்தை நீட்டினேன், பிறகு அந்த கரத்தை நான் சுருக்கி விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாலக்கையா அம்ரு, அம்ரே உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது, கையை நீட்டி மடக்கி விட்டீர்களே அப்படின்னு கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அறத்து அன் அஸ்தரிப, நான் உடன்படிக்கை செய்வதற்கு முன்னால் சில நிபந்தனைகளை வைக்க நான் ஆசைப்படுகிறேன். தஸ்தரித்து பிமாதா, தோழரே என்ன நிபந்தனை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். இப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கடந்த காலத்தில் எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கிறேன், எண்ணிலடங்கா முடியாத பாவங்களை செய்திருக்கிறேன், நான் இப்பொழுது உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா அலிம்ச, தோழரே உங்களுக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மாகான கபலஹு, ஒருவர் இஸ்லாத்திற்குள் வருகிறார் என்றால் அதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் இறைவன் அழித்து விடுவான் என்பது உங்களுக்கு தெரியாதா தோழரே, அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மாகான கபலஹா, ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறார் என்றால் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னர் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். ஒருவர் ஹஜ் செய்கிறார் என்றால் ஹஜ் செய்வதற்கு முன்னால் உள்ள அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான் என்பது உங்களுக்கு தோழரே தெரியாதா அப்படின்னு சொன்னவுடன் நான் எனது கையை நீட்டினேன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று நம்முடைய நிலை மாறிவிட்டதே என்ற சந்தோஷத்துல கையை நீட்டுகிறார்கள். கையை நீட்டிவிட்டு உடன்படிக்கை செய்துவிட்டு கலிமாவை மொழிந்து விட்டு பின்னால் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய ரூஹை கைப்பற்றி வந்தால் நான் சொர்க்கவாதியாக மாறியிருப்பேனே, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய உயிரை எடுத்திருந்தால் நான் சொர்க்கவாதியாக போயிருப்பேனே. கவலையை பார்த்தீங்களா, சொல்ல. அப்படி சொன்ன உடனே அந்த அந்த ஒரு வினாடியில் அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணத்தை பாருங்க. இந்த நிலையை நான் நினைச்சு அழுகுற மகனே அப்படின்னு சொல்லி மூணாவது நிலையை சொல்றாங்க. மகனே, அதற்கு பிறகு எத்தனையோ பொறுப்புகளை எனக்கு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பொறுப்புகளை, அலுவல் பொறுப்புகளை கொடுத்தார்கள். அந்த பொறுப்புகளை நான் சரியாக செய்தேனா இல்லையா என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நாளைக்கு மறுமை நாளில் அது எனக்கு இழிவாக வந்து விடுமோ, அது எனக்கு எதிராக வந்து விடுமோ அப்படின்னு நான் நினைத்து பயப்படுகிறேன் என்று சொல்லிட்டு, எனவே மகனே, என்னுடைய மூத்துக்கு பிறகு கபூரில் அடக்கம் செய்ததற்கு பின்னால் உடனுக்குடன் பிரிந்து செல்ல வேண்டாம், எனக்காக துவா செய்யுங்கள். ஒரு ஒட்டகம் குர்பானை அறுத்து பலியிட்டு குர்பானை கொடுத்து பங்கு வைத்தால் எவ்வளவு நேரம் செலவு அதிகமோ அந்த நேரம் வரைக்கும் எனக்காக நீங்க துவா செய்யுங்கள் மகனே அப்படின்னு சொல்லி அமிருபுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால், இப்படியெல்லாம் தங்களுடைய அந்த நிலைகளை, மூன்று நிலைகளை அதை நினைத்து அழுதிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்து கடந்த கால வாழ்க்கை, சமகால வாழ்க்கை, நம்முடைய நாம் செய்த அமல்கள் இவை அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அழுது மன்றாடி நல்ல நல்ல அமல்களை அங்கு போய் வீணாகக்கூடிய சூழலில் ஆகாமல் உண்மையில் அது பாதுகாத்து ஒவ்வொன்றாக நாம் இஸ்லாம் சொல்லிய தந்தபடி நம்முடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன் அல்லாஹ் யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வயிதாயில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஃ